SBS தமிழ்.
வணக்கம் சத்யன்.
வணக்கம் ரேணுகா, எப்படி இருக்கீங்க?
நல்ல சுகமாக இருக்கிறோம் சத்யன். உங்களை இங்கே சனிக்கிழமை சந்திப்பதற்கு ஆவலாக காத்திருக்கிறோம்.
நானும் அங்க ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல மக்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆளா காத்துட்டு இருக்கேன்.
சரி, முதலில் உங்களது பின்னணியை பற்றி பார்க்க போனால் சத்யன், இந்த நீதி மோகன் என்பவர் எப்படி சத்யனாக மாறினார், அதை பற்றி சொல்ல முடியுமா?
நீதி மோகன் என்பது என்னுடைய தகப்பனார் வைத்த பெயர். என்னோட தகப்பனார் என் மறைவுக்கு அப்புறமா வந்து எங்க அம்மா, நான் சினிமாவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி முயற்சி பண்ணும்போது எங்க அம்மா தான் வந்து நியூமராலஜி பார்த்து பேர் மாற்றி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் மாற்றினேன். ஸோ எனக்கு நீதிமோகன் பேர் ரொம்ப பிடிக்கும். அந்த பேருக்கு சம்பந்தமான இன்னொரு பேர் தான் தேவைப்படும், வேணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அதுக்கான பேர் தான் சத்யன்.
சரி சத்யன், இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் மேடையில் நிறைய பாடியிருக்கின்றீர்கள், ஓர்கெஸ்ட்ராக்களுடன் சேர்ந்து நிறைய பாடல்கள் அதே போன்ற ஆல்பங்கள் எல்லாம் செய்திருக்கின்றீர்கள். அதிலிருந்து உங்களது முதலாவது சினிமா பாடல் வாய்ப்பு அது எப்படி கிடைத்தது, அதை பற்றி சொல்லுங்கள்.
நான் வந்து என்னுடைய 16 வயதுலேருந்து மேடை பாடகனாக மாறினேன். சென்னையில் இருக்கிற, இந்தியாவில் சென்னையில் இருக்கிற பெரும்பாலான எல்லா பெரிய இசைக்கச்சேரிகளையும் நான் வந்து பாடியிருக்கேன். அதுலேயே வந்து எப்படியோ ஒரு 3000 ஸ்டேஜுக்கு மேலே பாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணலாம், பிளேபேக் போனால், ஐ மீன் ஒரு லைட் மியூசிக் சிங்கர்லேருந்து பின்னணி பாடகனாக இருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய பாடலை வந்து ஒரு உலகத்தில் பதிவு பண்ணி எல்லா இசையமை பாடலும் பார்த்து கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த வாய்ப்பு தான் கலக்க போவது யாரு, வசூல் ராஜா எம்பிபிஎஸ்.
அந்த பாட்டின் ஒரு சில வரிகளை பாடி காட்ட முடியுமா?
கட்டாயமாக, எப்பவுமே அந்த பாட்டை பாட கடமைப்பட்டிருக்கேன். கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்றது அந்த பாட்டுக்கு கூட இல்லை, அந்த இசையமைப்பாளர் திரு பரத்வாஜாருக்கும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கும். கலக்க போவது யாரு நீரா, நிலைக்க போவது யாரு நீரான், வருந்தி உழைப்பவன் யாரு நீரான், வயசை தொலைத்தவன் யாரு நீரான்.
நிறைய பாடல்கள் நீங்கள் பாடிவிட்டீர்கள் இல்லையா, இந்த பாட்டு உட்பட அப்படியே தொடர்ந்து பல பாடல்கள் பாடியிருக்கின்றீர்கள். ஆனால் சத்யன் என்ற பாடகருக்கு தமிழ் சினிமாவில் வந்து சரியான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, மக்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது, அப்படி என்ற மன திருப்தி உங்களுக்கு இருக்கின்றதா, அல்லது இல்லை இந்த அங்கீகாரத்தை விடவும் இன்னமும் இருந்திருக்கலாம் அப்படி என்ற மனக்குறை உங்களுக்கு இருக்கின்றதா?
நீங்க சொன்ன ரெண்டாவதுதான் எனக்கு எப்பவுமே இருக்கு. எனக்கான பாட்டு இன்னும் திரை இசையில கிடைக்கலங்கிறது என்னுடைய இன்னொரு இயக்கம்னு சொல்லலாம். அது அநேகமா வந்து என்னுடைய இசையிலே வந்தாலும் வரலாம், இல்ல தெரியல, காத்துட்டு இருக்கிறேன் எப்போ அந்த டைம் வரும்னு.
இப்ப அதுக்கு யாரை என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் சத்யன்? உங்கள் பக்கம் ஏதாவது குறைவுபடுகின்றதா, அல்லது அதற்குரிய வாய்ப்புகளை வழங்குவதற்கு பின்னிக்கிறார்களா?
என்ன, இங்க வந்து தமிழ் திரை இசையில வந்து ஒரு ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ வந்து ஒரு பாடகர் ஒரு மாதிரியான பாடல்களை பாடிட்டா அந்த பாடகர் கடைசி அந்த பாடத கொடுத்துட்டு இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே. இப்போ வந்து கலக்க போவது யாரு ஒரு டாப் ரேஞ்ச் ஹீரோ என்ட்ரி சாங். ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடின பாடகர் தான் நம்ம படத்தில் வந்து ஒரு ஒரு டாப் ரேஞ்சில் இருக்கிற பாட்டு பாடக்கூடிய பாடகர் யார் அப்படின்னு யோசிக்கும் போது சத்யன் இந்த மாதிரி லிஸ்ட்டில் அப்படி ஒதுக்கிடுவாங்க. நம்மளால வந்து ஒரு மெலடி பாட்டும் பாட முடியும், நம்மளால வேற மாதிரி பாடல்களும் பாட முடியும் அப்படின்னு யாரும் ட்ரை பண்ணக்கூட மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப அதிசயம். ஸோ அப்படி ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து வெர்சடைல் சிங்கர்னு ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். இங்கே சினிமாவில் இது வந்து தொட்டு தொட்டு வர்றதுனால இதை தாண்டி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
நீங்கள் இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தர இருக்கின்றீர்கள், அந்த ஆஸ்திரேலிய பயணம் பற்றி குறிப்பிடுங்கள்.
MDA ஈவென்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ற இந்த யூஃபோரியா 2018 வந்து ஒரு 3 வருஷமா நான் அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வருஷம் போகும்போதே வந்து ஈரோடு மகேஷ் என்னோட நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல நூற்றுக்கணக்கான மேடை கச்சேரிகள் பண்ணியிருக்கோம். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி மச்சான் ஆஸ்திரேலியா போகிற மச்சான் நீ வரைய மச்சான் அப்படிலாம் கேட்டார். பட் அந்த டைமில் எனக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு அடுத்த வருஷம் ரம்யா பாடகி, என்எஸ்கே ரம்யா, அவங்களும் வந்து போனாங்க. எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு போறதை சொல்லிட்டு போனாங்க. ஸோ நான் கேள்விப்பட்டது வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நம்மளும் போனோம் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். அந்த வாய்ப்பு தானாக இந்த முறை வந்து அமைஞ்சது. ஸோ இந்த முறை ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட், ஐ வாண்ட் டு சீ தி மெல்பர்ன் கைஸ், ஐ மீன் மக்கள் எல்லாருமே பார்த்து அவங்க கூட மியூசிக்கில் என்ஜாய் பண்ணணும்னு ரொம்ப அவலாக காத்துட்ருக்கேன்.
சரி, நீங்கள் வந்து இங்கே நடத்தப்படுகின்ற பாடல் போட்டியில் நடுவராக கலந்து கொள்ள இருக்கின்றீர்கள். பல சிறுவர்கள் இளைஞர்கள் அந்த நிகழ்ச்சியில் பாடகர்களாக போட்டியிட இருக்கின்றார்கள். எப்படியான அறிவுரையை நீங்கள் அவர்களுக்கு வழங்குவீர்கள்?
அந்த பாடல் போட்டியில் வந்து நான் நிறைய பேருடைய வாய்ஸ் செக் பண்ணேன். செக் பண்ணி ஒரு அவங்க வந்து ஒரு 7-9 பேர் தான் கொடுக்க சொன்னாங்க. நான் வந்து 11 பேர் லிஸ்ட்டில் கொடுத்தேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, காம்படிஷனில் ஃபைனலாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து பாடகர் திறமை நிறைய பேருக்கு இன்பில்ட்டாகவே இருக்குது. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இன்ஃபேக்ட். ஏன்னா இவ்வளோ பேர் பாடுறதுக்கு நல்லா பாடக்கூடியவங்க இளைமறை காய்மறையாக வந்து எங்கேயோ உட்காந்துருக்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வெளியே வரணும், ஒன்றும் இல்லை, அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதில் ஒரு சிலர் வந்து உண்மையாக ப்ரொஃபஷனலாக பாடுறாங்க, மற்றவங்களாம் சொல்கிறேன். அதான் நேரில் வந்து பார்க்க போகிறேன், எல்லாரையுமே பார்த்து பாட வச்சு அவளுக்கான என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டு இருந்ததோ அதை நான் பக்கத்தில் இருக்க போகிறேன். ஸோ அங்கே நேரடியாக அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி காத்துட்ருக்கேன்.
சரி, இப்போது மீண்டும் உங்களது இசைய பயணத்துக்கு வந்தால் சத்தியன், உங்களது உச்சரிப்பு, அதாவது இப்போது உச்சரிப்பை கொஞ்சம் மாற்றி பாடினால்தான் நல்ல பாடகர்கள் என்று இருக்கின்ற ஒரு காலத்தில் நீங்கள் வந்து தெளிவான நல்ல உச்சரிப்போடு பாடுகின்றீர்கள். இந்த உச்சரிப்பை மாற்றி பாடுவதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? அப்படி காலத்துக்கேற்றாற் போன்று மாறி பாட வேண்டுமா, அல்லது இப்படித்தான் பாட வேண்டும் என்ற கொள்கை உங்களுக்கு இருக்கின்றதா?
உச்சரிப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற ஆடைகள் போலதான். நம்ம வந்து இப்போ இந்தியாவில் இருக்கும்போது வேற மாதிரி கதர் ஆடை, இந்த மாதிரி லைட்டான ஆடை ட்ரெஸ் போடும். அதுபோல் கனடா மாதிரி கண்ட்ரி இல்லை ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரி வந்து கொஞ்சம் திக்காக அந்த குளிர்காக போடும். அந்த மாதிரி தான் நம்ம உச்சரிப்பு வரணும். ஒரு பாட்டுக்கும் அந்த பாட்டில் சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து உச்சரிப்பை மாற்றி பாடணுமே தவிர, அர்த்தமே இல்லாமல் தேவையில்லாமல் அது ஒரு ஸ்டைல்னு நினச்சிட்டு பாடுறது ரொம்ப தப்பான ஒரு வழிகாட்டி நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஸோ பாடுற பாட்டை கரெக்டாக தமிழ் பாட்டு பாடணும், தமிழ் நம்ம மொழி, அது எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு பாடணுமோ அந்த அளவுக்கு பாடிடலாம். வேறு வழி இல்லை, டைரக்டர் வந்து இந்த சுச்சுவேஷன் சார், ஹீரோ இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்திருக்காரு, இந்த மாதிரி சொல்லும்போது மட்டும்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேறு மாதிரி பண்ணணும். இல்லை தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் மெல்பர்னில் நடைபெறும் யூஃபோரியா 2018 நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தரும் தமிழகத்தின் பின்னணி பாடகர் சத்யன் மகாலிங்கம் அவர்கள். சரி, நீங்கள் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வாய்ப்பு, அல்லது ஏதாவது பாடலை கேட்கின்ற போது இந்த பாட்டு நான் பாடியிருந்தால் நன்றாக இருக்குமே அப்படி என்று நீங்கள் எதிர்பார்த்த பாடல் ஏதாவது இருக்கின்றதா?
எனக்கு நிறைய பாட்டு அந்த மாதிரி இருக்குது. ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற வாய்ப்புன்னு சொன்னா, அது வந்து சின்ன வயசுலேருந்து என்னை இசைப்பகம் ஈர்த்தது வந்து இசைப்பு இளையராமனோட இசை தான். அவருடைய பாட்டை கேட்டு கேட்டு தான் வந்து நம்ம இந்த பக்கம் டைவெர்ட் ஆகி இந்த இசை பயணமே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஏஆர் ரஹ்மானோட இசையில பாடணுங்கிறது தான் என்னோட ஆசை, அது நடக்கும் கூடிய சீக்கிரம்.
சரி, இப்போ உங்களுடைய குரலுக்கு சத்யா, நீங்கள் சொன்னீர்கள் எல்லா வெர்சடைல் பாடகராக இருந்தால் தன் வாய்ப்பு கிடைக்கும் என்று, உங்களது குரலுக்கு எப்படியான பாடல்கள் கூட பொருந்துகின்றது அப்படி என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் எனக்கான ஒரு என்ன சொல்றது, இந்த இத்தனை வருஷமா வந்து இதுல இருக்கிறதுனால நம்ம ஒரு தேடல்ல போயிட்டு இருக்கோம். அந்த தேடல் விளைவு வந்து எனக்கு என்னோட குரலுக்கான பாட்டு வந்து மென்மையான மெலடி பாடல்கள் தான். அது என்னுடைய இசையில நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அது ரொம்பவே அழகா சூட்டாது. அது இன்னும் வெளியே யாருக்கும் தெரியலங்கிறது என்னோட வருத்தம், கூடிய விரைவில் அது தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு இருக்கு.
நிச்சயமாக, இதேவேளை இப்போ நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் தென்னிந்தியாவில் நிறைய நடக்கின்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், அதில் நடத்தப்படுகின்ற இந்த ரியாலிட்டி ஷோஸ், அந்த நிகழ்ச்சிகளூடாக பல பாடகர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? இப்படியாக புதிய புதிய பாடகர்கள் உருவாகி கொண்டே இருப்பது உங்களை போன்ற பாடகர்களின் இருப்பை கேள்விக்குறியாக்குவதாக நினைக்கின்றீர்களா, அல்லது இல்லை அது ஒரு ஆரோக்கியமான விடயம் தான் அப்படி என்று படுகின்றதா?
நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா இதுல வந்து வாய்ப்பு எல்லாருக்குமே பிரிச்சு தரப்பட்டிருக்கு. அது வந்து ஆக்சுவலி பார்த்தா நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். என்னன்னா இதுல ஊடகங்கள் என்ன பண்றாங்க, தனக்குன்னு ஒரு நட்சத்திரங்களை உருவாக்கணும், தனக்கான நட்சத்திரங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற நட்சத்திரங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ தனக்கான நட்சத்திரங்களை உருவாக்கணும்னு நிறைய பேர் உருவாக்குறாங்க, கொண்டு வராங்க. என்ன இதில் ஒரு மைனஸ் ஆகுதுன்னா, அவங்க அப்போதைக்கு வராங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க அந்த லைம்லைட்டில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபேடட் ஆயிடுறாங்க. காரணம் என்னென்னா, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க மெனக்கெடுறது கிடையாது. அந்த புகழ், இப்போ ஊடகம் கொடுக்குற புகழை வந்து அவங்க கையில் வச்சுக்கிட்டு அது மூலிமா நிறைய பாடல்கள் பாடணும். திரைப்படத்தில் ஒரிஜினலாக பாடி அது வந்து அவங்க நிறைய பேர் அது சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து அவங்களோட லைஃப் லாங்கில் வந்து இது பண்ணதுக்கான அர்த்தம் கிடைக்கும். அது என்னுடைய சஜஷன். அண்ட் இன்னொன்று, இவங்க வர்றதுனால இதுக்கு முன்னாடி இந்த பின்னணி பாடகர்கள்லாம் பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரிஜினலாக பாடினவங்க, அவங்களுக்கான இடம் என்றைக்குமே அவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கான இடம் இவங்களுக்கு புதுசாக அவங்க கற்றுட்டு வராங்க. இப்போ நான் வர்றதுனால, நான் பாடகனா வந்ததுனால எனக்கு முன்னாடி இந்த ஹரிஹரன், சங்கர் மகாஜன், உன்னி கிருஷ்ணன் இந்த மாதிரி பாடகர்கள்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கான ஸ்தானம் வேற, எனக்கான ஸ்தானம் வேற. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து யாரும் தடுத்து நிறுத்தவும் முடியாது, வந்ததுக்காக வருத்தப்படவும் முடியாது. வருத்தப்பட்டால் அது தப்பு நம்ம பக்கம்னாருக்கு அர்த்தம்.
சரி, மிக்க நன்றி சத்யன். உங்களது இசை பயணம் மேலும் தொடர வேண்டும், வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அண்ட் சூப்பரான ஆர்டிஸ்ட்லாம் என் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஈரோடு மகேஷ் அண்ட் சூப்பர் சூப்பர் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அசார், இவங்க எல்லாமே வராங்க. செம்ம ஷோவாக இருக்கும் போது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் வந்துடுங்க. மெல்பர்னில் ஜூலை 21 ரோவில் ஆர்ட் சென்டரில் உங்களை சந்திக்கிறேன்.
இது நேபாளி திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் சத்யன் மற்றும் ஸ்வேதா மோகன் ஆகியோர் பாடிய பாடல்.
மிதமான சூரிய தீபமாய் இமை நான் வாசமே எனும் சங்கதியான் எட்டு திசைகளும் மதிருமே.
தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.